ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 26, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் யோக சக்தியின் மூலம் நீங்கள் இந்த பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவீர்கள் என உத்தரவாதம் அளிக்கின்றீர்கள். அங்கு ஒரே ஒரு தர்மமும் ஒரே ஒரு ராஜ்யமுமே இருக்கும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் மாயையின் எந்த தடையிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதன் மூலம் மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய முடியும்? பதில்: ஷரீர உணர்விற்கு வந்து உங்களை மற்றவர்களின் பெயரிலும் ரூபத்திலும் அகப்படுத்திக் கொள்வதே மாயையின் தடைகளின் பெரிய தடையாகும். இந்த தடையிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும் குழந்தைகள் மாயையின் வஞ்சனையிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதுடன் பல அற்புதங்களையும் காண்பிப்பார்கள். அவர்களின் புத்திகள் சதா சேவைக்கான புதிய எண்ணங்களை கொண்டிருக்கும். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகும் பொழுது சேவை விரிவடையும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கவே தந்தை வந்துள்ளார். நாடக திட்டத்திற்கு ஏற்ப அனைத்தும் குறுகிய காலத்திலேயே பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் ராவணன பூமியை விஷ்ணு பூமியாக மாற்றுகின்றோம். தந்தை மறைமுகமானவர். இந்த கல்வியும் மறைமுகமானது. பல நிலையங்கள் உள்ளன. பெரிய நகரங்களிலும் சிறிய கிராமங்களிலும் கூட நிலையங்கள் உள்ளன. பல குழந்தைகளும் உள்ளனர். நாளுக்கு நாள் அவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கும். நீங்கள் நிச்சயமாக பாரதத்தை சொர்க்கமாக்குவீர்கள் என உங்களின் புத்தகங்களில் நீங்கள் எழுதுகின்றீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்னர் இந்த பாரதமே சொர்க்கமாக இருந்தது என்பது உங்களுக்கு தெரிந்தமையால் நீங்கள் இந்த பாரதத்தை மிகவும் நேசிக்கின்றீர்கள். இப்பொழுது பாரதம் மிக ராஜரீகமாகவும் அழகாகவும் இருந்தது. பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களான குழந்தைகளாகிய உங்களிடமே இந்த ஞானம் உள்ளது. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் இந்த பாரதத்தை சொர்க்கமாக்க வேண்டும். அனைவருக்கும் பாதையை காட்டுங்கள். இங்கு உள்ள விஷயங்களில் குழப்பமானவை எவையும் இல்லை. எவ்வாறு இந்த படங்களை விளம்பரப்படுத்தலாம் எனவும் எவ்வாறு அவற்றை பத்திரிகைகளில் பிரசுரிக்கலாம் எனவும் அமர்ந்திருந்து உங்கள் மத்தியில் கலந்துரையாடுங்கள். உங்கள் மத்தியில் இதை பற்றிய கருத்தரங்குகளை நடத்துங்கள். பௌதீக அரசாங்கம் எவ்வாறு பாரதத்தை புதுப்பிக்கலாம் என சிந்தித்து கலந்துரையாடுவதை போன்று நீங்களும் ஒன்றாக கூடி தற்பொழுது இருக்கும் வேறுபட்ட அபிப்பிராயங்களை சரியாக்குவது பற்றியும் எவ்வாறு பாரதத்தில் அமைதியும் சந்தோஷமும் இருக்க முடியும் எனவும் கலந்துரையாடல் செய்யுங்கள். நீங்கள் ஆன்மீக பாண்டவ அரசாங்கம் ஆவீர்கள். இது மகத்தான இறை அரசாங்கம் ஆகும். தூய்மையற்ற குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக்குபவராகிய தந்தை தூய்மையாக்கி உங்களை தூய உலகின் அதிபதிகள் ஆக்குகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இந்த ரகசியங்களை புரிந்து கொள்கிறீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே பாரதத்தின் புராதன தர்மமாகும். இதுவே ருத்ர ஞான யாகமாகும். சிவ் பாபா ருத்ரா என அழைக்கப்படுகின்றார். தந்தை இப்பொழுது வந்து உங்களை விழித்தெழச் செய்துள்ளார். ஆகவே நீங்கள் மற்றவர்களையும் விழித்தெழச் செய்ய வேண்டும். நாடக திட்டத்திற்கு ஏற்ப நீங்கள் தொடர்ந்தும் விழித்தெழுவீர்கள். நீங்கள் இன்று வரை எத்தகைய எவ்வளவு முயற்சிகளை செய்துள்ளீர்களோ அதனையே முன்னைய கல்பத்திலும் செய்திருக்கின்றீர்கள். உங்களது யுத்தம் ஆன்மீகமானது. சில நேரங்களில் மாயை அதிக அளவு சக்தி வாய்ந்தவளாகவும் சில நேரங்களில் கடவுள் அதிக அளவு சக்தி வாய்ந்தவராகவும் உள்ளனர். சில நேரங்களில் சேவை துரிதமாக தொடர்ந்து இடம்பெறுகிறது. சில நேரங்களில் குழந்தைகள் மாயையின் தடைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். மாயை அவர்களை முற்றிலுமாக சுய உணர்வை இழக்க செய்கின்றாள். இது ஒரு போர்க்களமாகும். மாயை ராமரின் குழந்தைகளை சுய உணர்விழக்க செய்கின்றாள். லவன் குசனை அதாவது ராமனின் குழந்தைகளை பற்றிய கதையும் உள்ளது. அவர்கள் ராமருக்கு இரு குழந்தைகளை சித்தரித்துள்ளனர். ஆனால் பாபாவிற்கு பல குழந்தைகள் உள்ளனர். இந்நேரத்தில் மனிதர்கள் அனைவரும் கும்பகர்ண உறக்கத்தில் உள்ளனர். பரம்பிதா பரமாத்மா குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்களது ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்துள்ளார் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. தந்தை பாரதத்தில் மாத்திரமே வருகின்றார். அவர்கள் அதனை முற்றிலுமாக மறந்துவிட்டனர். பாரத மக்களே சொர்க்க அதிபதிகளாக இருந்தனர். இதனை பற்றிய எந்த சந்தேகமும் இல்லை. பரம்பிதா பரமாத்மாவின் பிறப்பு இங்கேயே இடம்பெறுகிறது. இதனாலேயே பாரத மக்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றனர். ஆகவே நிச்சயமாக அவர் இங்கே வந்து ஏதோ ஒன்றை செய்திருக்க வேண்டும். புத்தி கூறுகிறது, சொர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்காக தந்தை இங்கே நிச்சயமாக வந்திருக்க வேண்டும். அவர் தூண்டுதலின் மூலம் அதனை ஸ்தாபித்திருக்க முடியாது. இங்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகமும் நினைவு யாத்திரையும் கற்பிக்கப்படுகிறது. தூண்டுதலில் எந்த ஒளியும் இருக்க முடியாது. சங்கர் தூண்டுதலின் மூலமே விநாசத்தை நடத்துகின்றார் என்று மக்கள் எண்ணுகின்றனர். ஆனால் அதில் தூண்டுதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. குண்டுகள் போன்றவற்றை உருவாக்குவது நாடகத்தில் அவர்களது பாகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் விநாசத்திற்கான கருவிகளாகின்றனர். தூண்டுதல் என்பது சமய நூல்களில் உள்ள ஒரு வார்த்தையாகும். ஆனால் இங்கு தூண்டுதல் என்ற கேள்விக்கு இடமில்லை. நாடகத்திற்கு ஏற்ப விநாசம் இடம்பெற வேண்டும். மகாபாரத யுத்தத்தில் ஏவுகணைகள் போன்றவை பயன்படுத்தப்பட்டதாக நினைவு கூறப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் இடம்பெற்றவை மீண்டும் இடம்பெற வேண்டும். யோக சக்தியின் மூலம் சொர்க்கத்தை ஸ்தாபிப்பீர்கள் என நீங்கள் உத்தரவாதம் அளிக்கின்றீர்கள். அங்கு ஒரே ஒரு தர்மமே இருக்கும். ஆகவே மற்ற சமயங்கள் எங்கு செல்கின்றன? அவை நிச்சயமாக அழிக்கப்படும். இவை புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்களாகும். ஸ்தாபனை பிரம்மா மூலமாகவும் பராமரிப்பு விஷ்ணு மூலமாகவும் இடம்பெற்றதாகவும் அது நல்லது எனவும் நினைவு கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அவர்கள் சங்கரரை சிவனுடன் கலந்துவிட்டனர். அது தவறாகும். அவர்கள் சிவனையும் சங்கரரையும் கலந்துவிட்டனர். சங்கர் எதனையும் செய்யாதிருப்பதனால் அவர்கள் சிவனை சங்கரருடன் கலந்துள்ளனர். எவ்வாறாயினும் ஷிவ் பாபா கூறுகின்றார், நான் அதிக அளவு வேலைகளை செய்ய வேண்டி உள்ளது. நான் அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும். நான் பௌதிக பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசித்து அவரின் மூலமாக ஸ்தாபனையை மேற்கொள்கின்றேன். சங்கரருக்கு பாகம் இல்லை. சிவன் பூஜிக்கப்படுகின்றார். நன்மை பயப்பவராகிய சிவன் மாத்திரமே அனைவரது புத்தியையும் நிரப்புகின்றார். அவர்கள் கூறுகின்றனர், பரமாத்மா சிவனுக்கு வந்தனங்கள். இந்த பிரம்மா மக்களின் தந்தையாவார். எவ்வாறு பிரம்மா விஷ்ணு ஆகின்றார் என்பதும் விஷ்ணு எவ்வாறு பிரம்மா ஆகின்றார் என்பதும் மிக ஆழமான விஷயங்களாகும். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். விவேகமான குழந்தைகள் இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு தங்கள் புத்தியை மிக விரைவாக பயன்படுத்த முடியும். எப்பொழுது தூய்மையாக்குபவரான தந்தை வருவார் என்பது பற்றி மக்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்பொழுது இது கலியுகத்தின் இறுதியாகும். கலியுகத்தின் இறுதிக்கு இன்னமும் 40,000 ஆண்டுகள் உள்ளன என அவர்கள் கூறுவார்களாயின் இன்னமும் எந்த அளவிற்கு அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகப் போகின்றார்கள்? இன்னமும் எவ்வளவு துன்பத்தை அவர்கள் சகித்து கொள்ளப் போகிறார்கள்? கலியுகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை. எதனையும் புரிந்து கொள்ளாததால் அப்பாவிகளான அனாதாரவான மக்கள் கார் இருளில் இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சந்தித்து எவ்வாறு சேவையை அதிகரிக்கலாம் என கலந்து ஆலோசிக்க வேண்டும். தந்தை உங்களுக்கு தொடர்ந்தும் திட்டங்களை காட்டுவார். ஆகையால் அதன் பின்னர் நீங்கள் ஒன்றாக சந்திக்க வேண்டும். படங்களை மிகவும் நன்றாக விளங்கப்படுத்துங்கள். நாடக திட்டப்படி இந்த படங்கள் தொடர்ந்தும் உருவாக்கப்படும். எந்த நேரம் கடந்து சென்றாலும் நாடகம் மிக சரியாக தொடர்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களின் ஸ்திதி தொடர்ந்தும் தளம்பலடையும். அதாவது சில நேரங்களில் உயர்ந்தும் சில நேரங்களில் தாழ்ந்தும் இருக்கும். பாபா அனைத்தையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்த்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் குழந்தைகளின் மீது மோசமான சகுனம் உள்ளதால் அந்த சகுனத்தை அப்புறப்படுத்துவதற்காக பாபா உங்களை பல விஷயங்களில் முயற்சி செய்ய செய்கின்றார். தந்தையை நினைவு செய்யுமாறு மீண்டும் மீண்டும் பாபா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். எவ்வாறாயினும் நீங்கள் ஷரீர உணர்வுடையவர் ஆகுவதாலேயே நீங்கள் தடுமாறுகின்றீர்கள். இங்கே நீங்கள் ஆத்ம உணர்வு உடையவர் ஆக வேண்டும். ஆனால் சில குழந்தைகளுக்கு அதிகளவு ஷரீர உணர்வு உள்ளது. ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். அப்பொழுது உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியும். அதன் பின்னர் சேவையும் தொடர்ந்து விரிவடையும். ஓர் உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டியவர்கள் சதா சேவை செய்வதில் மும்முரமாக இருப்பார்கள். அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லாதிருந்தால் அவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள். அதன் பின்னர் அவர்களாகவே கூறுவார்கள், பாபா, என்னால் இவை எதையுமே கிரகிக்க முடியவில்லை. இவை எனது புத்தியில் நிற்பதில்லை. இந்த விஷயங்களை நீங்கள் கிரகிக்காது விட்டால் உங்களுக்குள் எந்த சந்தோஷமும் இருக்க முடியாது. இந்த விஷயங்களை கிரகித்துக் கொள்கின்றவர்கள் சந்தோஷத்தையும் அனுபவம் செய்வார்கள். ஷிவ் பாபா வந்துள்ளார் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இதனை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டு பின்னர் அவற்றை பிறருக்கு விளங்கப்படுத்துங்கள். சிலர் சேவையில் ஈடுபாடு கொண்டு தொடர்ந்தும் முயற்சியும் செய்கிறார்கள். கடந்து செல்கின்ற ஒவ்வொரு வினாடியும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருப்பதுடன் அது மீண்டும் அவ்வாறே இடம்பெறும் என்பதனையும் குழந்தைகளாகி நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வெளியில் சொற்பொழிவாற்ற செல்லும் பொழுது பல வகையான மக்கள் வருகிறார்கள் என்பது உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் கீதை, வேதங்கள், சமய நூல்கள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டே சொற்பொழிவு ஆற்றுகின்றார்கள் என்பதனை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். படைப்பவரான தன்னை பற்றிய, படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை பற்றிய இரகசியங்களை கடவுளே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் என்பது அவர்களுக்கு தெரியாது. கடவுள் யார் என்பது மிக தெளிவாக படங்களில் காட்டப்பட்டுள்ளது. இந்த விஷயங்களை ப்ரொஜெக்டர்களை பயன்படுத்தி விளங்கப்படுத்த முடியாது. கண்காட்சிகளில் உங்கள் முன்னிலையில் படங்களை வைத்திருக்கின்றீர்கள். அப்பொழுது உங்களால் விளங்கப்படுத்துவதுடன் அவர்களுடன் உரையாடி கொள்ளவும் முடியும். அத்துடன் கீதையின் கடவுள் யார் என்றும், யார் ஞானக்கடல் என்றும் அவர்களிடம் கேட்கவும் முடியும். யார் முக்தி அளிப்பவரும் வழிகாட்டியும் தூய்மை, அமைதி, சந்தோஷ கடலும் ஆவார்? கிருஷ்ணர் என அவர்களால் பதிலளிக்க முடியாது. பரமாத்மாவிற்கான புகழ் வேறுபட்டதாகும். அனைத்திற்கும் முதலில் இதனை எழுது செய்யுங்கள். ஆராய்ந்து கணிப்பீடு செய்யுங்கள். அத்துடன் அவர்களை கொண்டு எதனையாவது கையெழுத்திடவும் செய்யுங்கள். பறவைகள் மண்டபத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. இந்த நேரத்தில் முழு உலகிலும் சண்டை சச்சரவுகள் இடம்பெறுகின்றன. அவர்கள் அனைவரும் தமக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். மனிதர்களின் 5 விகாரங்கள் நினைவு கூறப்பட்டுள்ளன. அவை மிருகங்களை குறிக்கவில்லை. விகாரமிக்க உலகமும் விகாரமற்ற உலகமும் மனிதர்களுடன் தொடர்பு படுத்தியே காட்டப்பட்டுள்ளன. கலியுகத்தில் அசுர சமுதாயமும் சத்யுகத்தில் தெய்வீக சமுதாயமும் உள்ளன. மக்கள் தாங்களே அசுர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதனை அறிந்திருக்காத அளவிற்கு அதிக அளவு தமோ பிரதான் புத்தியை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவ விக்கிரகங்களுக்கு முன்னர் சென்று பாடுகிறார்கள், நாங்கள் சீரழிவான பாவம் நிறைந்த பாவிகளாகும். நாங்கள் தெய்வீக குணங்கள் அற்றவர்கள், எந்த தெய்வீக குணங்களையும் கொண்டிருக்காதவர்கள். அவர்களுக்கு நீங்கள் சரியாக விளங்கப்படுத்துங்கள். ஏனிப்படத்தில் அது மிகவும் தெளிவாக உள்ளது. அதில் எவ்வாறு எழுச்சியும் வீழ்ச்சியும் இடம்பெறுகிறது என்பது காட்டப்பட்டுள்ளது. ஏனிப்படமே பாரத மக்களுக்கான பிரதான படமாகும். இதுவே அனைத்திலும் மிகச்சிறந்த படமாகும். இந்த படத்தை பயன்படுத்தி உங்களால் மிகவும் நன்றாக விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் உங்கள் 84 பிறவிகளை நிறைவு செய்த பின்னர் முதல் இலக்க பிறப்பை எடுப்பீர்கள். அதன் பின்னர் இறங்கும் ஸ்திதிக்கு சென்று பின்னர் மேலேறும் ஸ்திதிக்கு செல்வீர்கள். அனைவருக்கும் எவ்வாறு பாதையை காட்டலாம் என நீங்கள் அனைவரும் சிந்தித்து பாருங்கள். இந்த விஷயங்களை பற்றி சிந்திக்காதுவிட்டால் உங்களால் எவ்வாறு சேவை செய்ய முடியும்? படங்களை பயன்படுத்தி விளங்கப்படுத்துவது இலகுவாகும். சத்தியுகத்தின் பின்னர் நீங்கள் ஏணியில் இறங்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது இடம் மாற்றப்படுகின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வாறாயினும் நாங்கள் நேரடியாக சத்தியுகத்திற்கு செல்வதில்லை. நாங்கள் முதலில் மௌன தாமத்திற்கு செல்ல வேண்டும். நாங்கள் நடிகர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நாடகத்தில் நீங்கள் உங்களை நடிகர்கள் என கருதுவதில் நீங்கள் வரிசை கிரமமாகவே இருக்கின்றீர்கள். தாங்கள் எவ்வாறு நடிகர்கள் என்பதனை இந்த உலகில் உள்ள வேறு எவராலும் கூற முடியாது. இந்த எல்லையற்ற நாடகத்தின் நடிகர்களாக இருந்த பொழுதிலும் நாடகத்தின் இயக்குனரையும் கதாநாயகனையும் நாடகத்தின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியையும் பற்றி எந்த மனிதருக்கும் தெரியாது என்றும் நாங்கள் எழுதுகின்றோம். காரணம், அவர்கள் விவேகமற்றவர்கள். இதை எழுதுவதில் எந்த தவறும் இல்லை. இதை நீங்கள் ஒரு காதால் கேட்டு மறு காதால் விட்டுவிடக் கூடாது. சேவையை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. சேவை இன்னும் அதிக சேவை. சில குழந்தைகள் சில நேரங்களில் தீய சகுனத்தை அனுபவம் செய்கிறார்கள் என்பது பாபாவுக்கு தெரியும். தீய சகுனம் இருக்கும் பொழுது எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தப்படுகிறது என்பதை தந்தை அறிவார். செல்வந்தர்கள் ஏழைகள் ஆகும் பொழுது அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். குழந்தைகளே, ஒரு பொழுதும் எவரினதும் பெயரிலோ உருவத்திலோ அகப்பட்டு விடாதீர்கள் என பாபா உங்களில் பலருக்கு தொடர்ந்தும் விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இல்லாதுவிட்டால் மாயா உங்கள் மூக்கை பிடித்து உங்களை படுகுழிக்குள் எரிந்துவிடக்கூடியவள். மாயை உங்களை பெருமளவு ஏமாற்றுகின்றாள். நீங்கள் இங்கே காதலன் காதலி ஆகிவிடக்கூடாது. சிலர் விகாரத்தின் காரணமாக காதலர்களாகவும் காதலிகளாகவும் ஆகின்றனர். மற்றவர்கள் ஒருவருடைய வெளி தோற்றத்தினால் கவரப்படுகின்றனர். பல நிலையங்களில் மாயையின் பல தடைகள் காணப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் யாராவது ஒருவரின் பெயரிலும் உருவத்திலும் அகப்பட்டு விடுகின்றனர். பெண்மணி ஒருவர் மற்றொரு பெண்மணியின் பெயர் உருவத்தில் அல்லது குமாரி ஒருவர் மற்றொரு குமாரியின் பெயர் உருவத்தில் அகப்பட வைக்கும் அளவிற்கு மாயை சக்தி வாய்ந்தவள். நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது கூட மாயை உங்களை முழுமையாக மடக்கி விடுகின்றாள். இதனால்தான் பாபா உங்களை எச்சரிக்கின்றார். குழந்தைகளே, மாயை உங்களை பிடித்து விடுவதற்கு பெருமளவு முயற்சி செய்வாள். ஆனால் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். சரீர உணர்விற்கு ஆளாகி விடாதீர்கள். உங்களை ஆத்மாக்கள் என்று கருதி கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். மாயையின் ஏமாற்றுதலில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தந்தை குழந்தைகளான உங்களை மலர்கள் ஆக்குவதற்காக வந்துள்ளார். நீங்கள் எந்த சந்தேகத்தையும் கொண்டிருக்க கூடாது. உங்கள் இதயத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களால் சிறப்பாக சேவை செய்ய முடியாது. நீங்கள் உங்களுக்குள் தொடர்ச்சியாக மூச்சு திணறிக் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். இன்னும் சிறிது நேரம்தான் எஞ்சி உள்ளது. பாபாவின் முரளியை கேளுங்கள். நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள். குழந்தை ஆதம் பிரகாஷ் இண்டோர் படங்களை குறித்து மிக கவனம் செலுத்துகின்றார். இது பம்பாயில் உள்ளவர்களின் புத்தியில் நுழைய வேண்டும். பிரதான படம் முதலில் உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் இவற்றை பற்றி விசாரித்துக் கொள்ள வேண்டும். படங்களை எவ்வாறு மெருகூட்டுவது என்று பாபா பல வழிகாட்டல்களை தொடர்ந்தும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஏணி படத்தை விமான நிலையத்தில் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு வழிமுறையை உருவாக்குங்கள். அந்த படத்தை பார்ப்பவர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள். முடிவாக யார் இந்த வழிகாட்டல்களை கொடுக்கிறார்கள் என்பது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவு போதையை கொண்டிருக்க வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. குழந்தைகளாகிய நீங்கள் யுத்த களத்தில் இருந்து கொண்டு மாயையாகிய ராவணனுடன் யுத்தம் செய்கின்றீர்கள். மாயை பல தடைகளை உருவாக்குகின்றாள். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டு, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த வளர்ச்சியை பற்றியும் எவ்வாறு படங்களை காட்டி விளங்கப்படுத்தலாம் என்பதையும் சேவையை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டும். மக்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ளும் வகையில் நாங்கள் படத்தில் எதனை உள்ளடக்கலாம்? ஆசீர்வாதம். நீங்கள் சரீர உணர்வை துறப்பதன் மூலம் உங்களின் பாக்கியத்தை மேன்மையாக்கி வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. சரீர உணர்வை துறப்பதன் மூலம், அதாவது ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதன் மூலம், நீங்கள் தந்தையுடன் சகல உறவு முறைகளையும் கொண்டிருக்கும் அனுபவத்தை பெறுவதுடன் சகல சக்திகளையும் கொண்டிருப்பீர்கள். இந்த அனுபவமே சங்கம யுகத்தில் அதி மேன்மையான பாக்கியமாகும். அருள்பவரால் கற்பிக்கப்படும் இந்த வழிமுறையை நீங்கள் கடைபிடித்தால் விரிவாக்கம் இடம்பெறும். அத்துடன் நீங்களும் முழுமையான வெற்றி பெறுவீர்கள். உங்களின் சரீர உறவுகளாலும் அவர்களுக்காக நீங்கள் கொண்டிருக்கும் அன்பினாலும் நீங்கள் உங்களின் கிரீடம், சிம்மாசனம், உங்களின் ஆதியான ரூபத்தை துறந்தீர்கள். ஆகவே தந்தையின் மீதுள்ள அன்பினால் உங்களால் உங்களின் சரீர உணர்வை துறக்க முடியாதா? இந்த ஒரு துறவரத்தால் நீங்கள் அனைத்து பாக்கியங்களையும் பெறுவீர்கள். ஸ்லோகம். கோபத்திலிருந்து விடுபடுவதற்கு, சுயநலமாக இருப்பதிலிருந்து மாறி சுயநலமற்றவர் ஆகுவதுடன் ஆசையின் எந்த வடிவத்தையும் மாற்றுங்கள். அவ்யக்த இஷாரா. தூய்மையற்றதன் விதையை முடித்து முற்றிலும் சுத்தமானவராக ஆகுங்கள். தந்தையுடன் கூடவே நீங்கள் அனைவரும் பஞ்சபூதங்களையும் இயற்கையையும் தூய்மையாக்கும் பொறுப்பையும் எடுத்துக்கொண்டுள்ளீர்கள். எனவே நீங்கள் இந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு குழந்தையும் அனைத்திற்கும் முதலில் இந்த உலகின் பற்றிலிருந்து, அது வசதிகளுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ இருக்கக்கூடும், அவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகின்றார். வசதிகளை பயன்படுத்துதல் அவற்றின் மீது பற்று வைப்பதில் இருந்து வேறுபட்ட விஷயமாகும். எனவே அனைத்திற்கும் முதலில் ஒவ்வொரு குழந்தையும் பற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்பதையே பாப்தாதா விரும்புகின்றார். ஓம் சாந்தி.